அல்லாஹுவின் அடியார்களே, முஸ்லிம்களே, அல்லாஹுவின் பயத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக, எல்லா காரியங்களிலும் அல்லாஹுவின் அச்சத்தை, அல்லாஹுவின் பொருத்தத்தை முன்னிறுத்துமாறு எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவே, உன் பொருத்தத்தை வேண்டுகிறோம், உன் அன்பை வேண்டுகிறோம், உன் மன்னிப்பை வேண்டுகிறோம். உனக்கு முரண்படுவதை விட்டும், உன் தூதருக்கு முரண்படுவதை விட்டும், உன் வேதத்திற்கு முரண்படுவதை விட்டும், உன் தூதரின் வழிகாட்டலுக்கு முரண்படுவதை விட்டும், சத்திய மார்க்கத்தை நேரிய முறையில் பின்பற்றிய உன் நபியின் தோழர்களுக்கு முரண்படுவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு இம்மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். நம்மை இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழி நடத்தி இருக்கிறான். நற்பாக்கியசாலி, நற்பேறு பெற்றவன், இறை அருள் பெற்றவன் யாரென்றால், யார் அல்லாஹுவின் இந்த அருளை தன் வாழ்க்கையில் பேணிக் கொண்டானோ, இந்த அருளை மதித்தானோ, இதன்படி நடந்தானோ, அவன் மாபெரும் நற்பாக்கியசாலி, அவன் மிகப்பெரிய நற்பேறு பெற்றவன். வடிகேடன், வீணன், மிக மோசமான நிலையை அடைந்தவன், துர்பாக்கியவான் யாரென்றால், யார் இந்த அருளை தன் வாழ்க்கையில் பேணவில்லையோ, அல்லாஹுவின் இந்த அருளை புறக்கணித்தானோ, மார்க்கத்தை விட்டு விலகிச் சென்றானோ, அல்லாஹுவின் இந்த பரிசுத்தமான வழிகாட்டலை விட்டு புறமுதுகு காட்டினானோ, அவன்தான் மகா நஷ்டவாளி, அவன்தான் மிகப்பெரிய துர்பாக்கியவான். அல்லாஹ் தஆலா இந்த துர்பாக்கியத்திலிருந்து என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை உரையின் முன்பாக கூறி நான் ஏன் ஆரம்பம் செய்கிறேன் என்றால், இன்று பல முஸ்லிம்களின் நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். பல முஸ்லிம் நாடுகளின் நிலைமைகளை சிந்தித்து பாருங்கள். இன்று அந்த நாடுகளிலே நடப்பது என்ன? அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அழகாக கூறுகிறான், ஹுவல் காதிர் அலா அன் யபஅஸ அலைக்கும் அதாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸகும் ஷியஅன் ஃபயுதீக பஅதுக்கும் பஅஸ பஅதின் உன்ஸுர் கைஃப தஅமலூன் உன்ஸுர் கைஃப தஅமலூன். வசனத்தின் பொருள் என்ன? அல்லாஹ் கூறுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் பேராற்றல் உடையவன், மேலிருந்து உங்களுக்கு மேலிருந்து வேதனையை இறக்குவதற்கு அவன் உங்களை அழிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், உங்கள் செயல்கள் அவனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்திவிட்டால், உங்கள் செயல்கள் அவனுக்கு கோபத்தை தூண்டினால், அவனுடைய வரம்புகளை நீங்கள் மீறினால், அவனுடைய சட்டங்களை நீங்கள் மதிக்கவில்லை என்றால், அவனுடைய தூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்தால், அல்லாஹுவின் எதிரிகளின் வழிகாட்டலுக்கு ஏற்ப உங்கள் மன இச்சையின்படி நீங்கள் நடந்தால், அல்லாஹ் உங்களுக்கு மேலிருந்து வேதனையை இறக்குவார். அல்லது அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுக்கு கீழிருந்து அவன் வேதனையை உருவாக்குவான். புரிகிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான ஆற்றல் உடையவன். அவனுடைய ஆற்றலை யாரும் தடுக்க முடியாது, அவனை யாரும் விசாரிக்க முடியாது, அவனை யாரும் எதிர்க்க முடியாது. வானத்திலிருந்து மழை பொழிந்தால் இந்த உலகத்தில் ஏதாவது தடுக்கிற சக்தி இருக்கிறதா அந்த மழையை? இடி இடித்தால், மின்னல் வெட்டினால் அதை தடுப்பதற்குண்டான சக்தியை உலகத்தில் யாராவது கண்டுபிடித்திருக்கிறார்களா? இதுவரை இனியும் கண்டுபிடிக்க முடியாது. கடலிலே கொந்தளிப்பு ஏற்பட்டால், பூமியில் பூகம்பம் ஏற்பட்டால், அல்லது பெரும் அழிக்கிற நோய்கள் பரவினால் யாருக்காவது சக்தி இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா தடுத்து நிறுத்துவதற்கு? முடியாது, முடியாது. அல்லாஹ்வை எதிர்க்க முடியாது. அல்லாஹ்வின் அந்த தண்டனைகளை எதிர்க்க முடியாது. அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அழிந்து சாவதை தவிர வேறு வழி இல்லை. பிறகு மறுமையின் வேதனையோ இதைவிட பயங்கரமானது. இந்த உலக வேதனை ஏற்பட்டு முடிந்துவிடும், ஏற்பட்டு முடிந்துவிடும். நெருப்பிலோ, நீரிலோ, காற்றிலோ இந்த உலக வேதனை ஏற்பட்டு முடிந்துவிடும். ஆனால் மறுமையின் வேதனை இதைவிட பயங்கரமானதும் நிலையானதுமாகும். அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், அவ் எல்பிஸகும் ஷியா, அவ் எல்பிஸகும் ஷியா ஃபயுதீக பஅதுகும் பஸ பஅதின், நீங்கள் என் வழிகாட்டலை ஏற்கவில்லை என்றால், என் தூதரின் வழிகாட்டலை ஏற்கவில்லை என்றால், என் மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்றால், என் கட்டளைகளை மீறினால், நான் தடுத்த காரியங்களை செய்தால், அல்லாஹ் கூறுகிற எச்சரிக்கை, அவ் எல்பிஸகும் ஷியான், உங்களை பல கூட்டங்களாக பிரித்து விடுவான், உங்களை பல குரூப்புகளாக மாற்றிவிடுவான், உங்களை பல இயக்கங்களாக ஆக்கிவிடுவான். முஸ்லிம்கள், மூமின்கள் என்று இருக்க மாட்டீர்கள். நான் இந்த இயக்கத்தைச் சேர்ந்தவன், நான் இந்த அமைப்பை சேர்ந்தவன், நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், நான் இந்த கழகத்தை சேர்ந்தவன், நான் இந்த அமைப்பை சேர்ந்தவன் என்று நீங்கள் பேச ஆரம்பித்து விடுவீர்கள். பிறகு என்ன நடக்கும்? உங்களில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை அழிக்கும், இந்த இயக்கம் அடுத்த இயக்கத்தை அழிக்கும், இந்த கழகம் எதிர் கழகத்தை அழிக்கும், இந்த அமைப்பு எதிர் அமைப்பை அழிக்கும். முஸ்லிம் என்று பார்க்க மாட்டார்கள், மூமின் என்று பார்க்க மாட்டார்கள். ஒரு மஸ்ஜிதிலே தொழுகை நடத்துகிற, ஒரு மஸ்ஜிதிலே தொழுகிற முஸ்லிம் மஸ்ஜிதை விட்டு வெளியேறிவிட்டால் தன் மூமினின், தன் முஸ்லிமின், தன் சகோதரனின் ரத்தத்தை தன் கையால் ஓட்டுவான், அவனுடைய சொத்துகளை சூறையாடுவான், அவர்களுடைய பெண்களின் கற்புகளை சூறையாடுவான். இன்று நடக்கிறதா இல்லையா? இப்போது இன்றைய தினத்திலே நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? பத்திரிகைகளையும் செய்திகளையும் தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். உலக நடப்புகளை நான் இப்போது இங்கே விமர்சனம் செய்ய வரவில்லை. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாறை கொண்டு படிப்பினை பெறாத முஸ்லிம்களால் எந்த பயனும் கிடையாது. இன்று நாம் வாழுகிற இந்த நாட்டிலே நம் முஸ்லிம்களுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள், நம்முடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். எங்கே நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? நம்மை விட இந்த நாட்டிலே மைனாரிட்டியாக, சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், நம்மை விட இந்த நாட்டிலே சிறுபான்மையாக இருக்கிற ஒரு கூட்டம் கல்வியிலே முன்னேறி இருக்கிறார்கள், தொழிலிலே முன்னேறி இருக்கிறார்கள், மருத்துவத்திலே முன்னேறி இருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கிறார்கள், வேலை வாய்ப்புகளிலே முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்று இயக்கமோ, அரசியல் அமைப்போ இல்லை. இருக்கிறதா? அவர்களுக்கு என்று இயக்கமோ, அரசியல் அமைப்புகளோ,
அவர்களுக்கென்று போராட்டங்களோ இல்லை, ஆனால் அவர்களை விட எண்ணிக்கையிலே பன்மடங்கு இருக்கிற முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிற நாம் அவர்களை வழிகட்டவர்கள் என்று சொல்கிறோம், நேர்வழி பெற்றவர்கள் என்று நம்மை சொல்கிறோம். நமக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் எத்தனை, கழகங்கள் எத்தனை, இயக்கங்கள் எத்தனை, அமைப்புகள் எத்தனை, அத்தனையும் இருந்து அவர்கள் எட்டிய முன்னேற்றத்திலிருந்து ஒரு சிறு அளவை கூட எட்ட முடியவில்லை. காரணம் என்ன? ஏன் அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுக்கு மாற்றம் செய்த காரணத்தால், ரப்புக்கு மாற்றம் செய்த காரணத்தால், தூதருக்கு மாற்றம் செய்த காரணத்தால், இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு மாற்றம் செய்த காரணத்தால் இழிவை அல்லாஹ் சாட்டிவிட்டான். யார் சாட்டியது? இழிவை அல்லாஹ் சாட்டிவிட்டான். இந்த இழிவை இன்னும் எத்தனை ஆயிரம் இயக்கங்களை கொண்டு நீங்கள் நீக்க நாடினாலும் முடியாது. காரணம், சாட்டியவன் அல்லாஹ். யன்சுருக்கும் அல்லாஹு ஃபலா காலிப லகும் வயஹுதுல்கும் ஃபமன் ல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி. அவன் உங்களுக்கு உதவினால் உங்களை மிகைப்பவர் யாரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விட்டால், அவன் உங்களை கைவிட்டு விட்டால் யார் இருக்கிறார் உங்களுக்கு உதவுவதற்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஇன் ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வஅன ரப்புக்கும் ஃபஅபுதூன். நீங்கள் ஒரே உம்மத் என்று அல்லாஹ் நம்மை சொன்னான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ். நம்மை உம்மத் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஒருங்கிணைந்த ஜமாஅத் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அப்படி ஒருங்கிணைந்த உம்மத்தாக இருக்கிறோமா? ஒருங்கிணைந்த ஜமாஅத்தாக இருக்கிறோமா? நாளுக்கு நாள் புதிய புதிய இயக்கங்கள், நாளுக்கு நாள் புதிய புதிய அமைப்புகள் முஸ்லிம்களை கூறுபடுவதற்காக முஸ்லிம்களின் சொத்துகளையும் முஸ்லிம் வாலிபர்களின் ஆற்றல்களையும் சீரழிப்பதற்காக சுயநலனை விரும்பக்கூடிய மக்கள் முஸ்லிம்களை பிரித்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய முடிந்தது? ஒரு இயக்கத்தை குறை கூறிவிட்டு இன்னொரு இயக்கம் உருவாகிறது, ஒரு அமைப்பை குறை கூறிவிட்டு இன்னொரு அமைப்பு உருவாகிறது, ஒரு கழகத்தை குறை கூறிவிட்டு இன்னொரு கழகம் உருவாகிறது, ஒரு ஜமாஅத்தை குறை கூறிவிட்டு இன்னொரு ஜமாஅத் உருவாகிறது. ஆனால் நடப்பது என்ன? நடப்பது என்ன? எந்த தவறுகளை, எந்த அநியாயங்களை, எந்த வரம்பு மீறல்களை அவர்கள் செய்தார்களோ அதை அப்படியே இவர்களும் செய்கிறார்கள். நாளுக்கு நாள் முஸ்லிம்கள் பிளவுபடுவதை பார்த்து உங்களுக்கு கவலை வரவில்லை? நம்முடைய வாலிபர்கள் அல்லாஹ்வின் பக்கம் இந்த உம்மத்தை அழைப்பதற்காக கொடுக்கப்பட்ட நேரத்தையும் செலவை, கொடுக்கப்பட்ட நேரத்தையும் செல்வத்தையும், கொடுக்கப்பட்ட திறமைகளையும், தங்களின் இயக்கங்களை வளர்ப்பதற்காக, தங்களின் அமைப்புகளை வளர்ப்பதற்காக செலவழிப்பதை பார்த்து நமக்கு கவலை வேண்டாம். இந்த அமைப்புகளால் என்ன பலன் ஏற்பட்டது சிந்தித்து பாருங்கள். ஒரு மஸ்ஜிதாக இருந்த முஹல்லாவிலே, ஒரு மஸ்ஜிதிலே தொழுது வந்த முஸ்லிம்கள் இரண்டாக பிரிந்து சென்றிருக்கிறார்கள். சகோதரர்களாக இருந்தவர்கள் சண்டைக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள், தோழர்களாக இருந்தவர்கள் எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள். அன்பை, பரஸ்பர உறவை பேணிக் கொண்டிருந்தவர்கள் தன் முஸ்லிமை பார்த்து எதிரியின் பார்வையாக பார்க்கிறார். மார்க்கத்தை விட்டு விலகியது மட்டுமல்ல, இறை கட்டளையை விட்டு விலகியது மட்டுமல்ல, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை எதிரியாக பார்த்தால், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை எதிரியாக பார்த்தால் சொர்க்கம் செல்ல முடியுமா கேட்டு பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினூ வலா துமினூ ஹத்தா தஹாபூ அஃலா துல்லுக்கும் அலா ஷைன் இதா ஃபஅல்துமூஹு அஹ்பப்தும் அஃப்சுஸ் ஸலாம பைனகும். நம் தூதர், நம் வழிகாட்டி, நம் உண்மையான தலைவர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்களே, நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது உண்மையான ஈமானை அடையும் வரை.
எதை அடையும் வரை?
மூமினாக நீ மாறும் வரை. இயக்கத்தின் பெயரால் சொர்க்கம் அல்ல, கழகத்தின் பெயரால் சொர்க்கம் அல்ல, அமைப்புகளின் பெயர்களால் சொர்க்கம் அல்ல, ஈமான் மூமினுக்கு சொர்க்கம்.
யாருக்கு சொர்க்கம்?
மூமினுக்கு சொர்க்கம், ஈமான் முழுமை பெற்றவனுக்கு சொர்க்கம்.
அடுத்து சொன்னார்கள், நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது.
வலா தூமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் மூமின்களாக ஆக மாட்டீர்கள் எதுவரை? ஹத்தா தஹாபு, உங்களுக்குள் ஒருவர் மற்றவரை நேசிக்கின்ற வரை, ஒருவர் மீது மற்றவருக்கு முஹப்பத்து ஏற்படுகிற வரை. நான் தொழுதேன், நான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னேன், இதனால் ஒருவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முடியாது. காரணம் என்ன? ஈமான் இல்லை. ஈமான் ஏன் இல்லை? இவன் தன் சகோதரனை நேசிக்கவில்லை. வலா துமினு ஹத்தா தஹாபு.
இப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம், இயக்கங்களாக, கழகங்களாக, அமைப்புகளாக
நீங்கள் பிரிந்திருந்தால் ஒருவர் ஒருவரை நேசிப்பீர்களா அல்லது வெறுப்பீர்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு சென்றது போன்று ஒரே முஸ்லிம் உம்மத்தாக இருந்தால் நமக்கு மத்தியிலே அன்பு இருக்குமா, பாசம் இருக்குமா, அல்லது பிரிந்து குழுக்களாக, தனித்தனி இயக்கங்களாக, தனித்தனி அமைப்புகளாக, தனித்தனி கட்சிகளாக பிரிந்தால் அங்கே அன்பு இருக்குமா, பாசம் இருக்குமா? காஃபிர்கள் என்ன செய்தார்கள்? கழகங்களாக பிரிந்தார்கள், இயக்கங்களாக பிரிந்தார்கள். இதனால் அவர்களுக்குள் ஏற்படுவது என்ன? பிரச்சனை, கலவரங்கள். அந்த கலவரத்திலே ஒரே குடும்பத்தில் உள்ளவன் அல்லது சொந்தத்திலே உள்ளவன் தன் சொந்த சகோதரனை அல்லது தன் சொந்த சாச்சாவை அல்லது தன்னுடைய உறவினர் ஒருவனை கலவரத்திலே அடிக்கிறான், கொல்லுகிறான், சூறையாடுகிறான், நடக்கிறதா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? இன்று பிரிந்து விட்டிருக்கிற இந்த முஸ்லிம்கள் இந்தியாவிலே இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்று சொல்லலாம், ஆனால் இவர்கள் இப்படி அரசியல் கட்சிகளிலே பிரிந்து பிரிந்து செல்வது நாளை இதைத்தான் உருவாக்கும் என்பதை இன்றைய எகிப்து நமக்கு பாடமாக கொடுக்கிறது, இன்றைய துனிசியா நமக்கு பாடமாக கொடுக்கிறது, இன்றைய அல்ஜீரியா நமக்கு பாடமாக கொடுக்கிறது, இன்றைய துருக்கியா நமக்கு பாடமாக கொடுக்கிறது. முஸ்லிம்கள் ஒற்றுமையை விட்டார்கள், குர்ஆனை விட்டார்கள், இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். நீ படைக்கப்பட்டது எதற்காக? வமா கலக்துல் ஜின்னவலின் செய்யலாலி ஆபுது, இபாதத்துக்காக படைக்கப்பட்டவன். குந்தும் கைர உம்மத்தின் ஊகுரஜத்தில் இன்னாஸ் தாமுருன பில் மாரூஃபி வதன்ஹவுன அனில் முன்கர் வதுமினூன பில்லாஹ், நீங்கள் உம்மத்துகளில் சிறந்த உம்மத், நன்மையை ஏவுவீர்கள், தீமையை தடுப்பீர்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வீர்கள். இதற்காக உருவாக்கப்பட்ட உம்மத் என்ன செய்கிறது? இந்த தீனை விட்டு விட்டது. அரசியல் இருந்தால்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்ற ஒரு கற்பனைக்கு, ஒரு மாயைக்கு ஆளாகிவிட்டார்கள். அல்லாஹுவை இபாதத்து செய்வதற்கு, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு அரசியல் தேவையில்லை. அப்படி இதற்கு அரசியல் தேவைப்பட்டிருக்குமேயானால் எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹ் அரசியல்வாதிகளாக அனுப்பியிருப்பான். எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹ் மன்னர்களாக, அதிகாரிகளாக ஆக்கியிருப்பான். ஆனால் அப்படி அல்லாஹ் ஆக்கவில்லை. இறை தூதர்களாக ஆனதற்கு பிறகு ஆட்சிகளை கொடுத்திருக்கிறான், மன்னர்களாக ஆக்கியிருக்கிறான், அதிகாரிகளாக ஆக்கியிருக்கிறான். எப்படி? இறை தூதரானதற்கு பிறகு முஸ்லிமாக, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தூதராக, ஒரு ரசூலாக ஆனதற்கு பிறகு அல்லாஹ் சிலருக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறான், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாற்காலியின் ஆசை கொண்ட, பதவியின் மோகம் கொண்ட சிலரால் இந்த உம்மத்து வழிகெடுக்கப்படுவதை நினைத்து பாருங்கள். நாளுக்கு நாள் பிரிகிற கூட்டம், நேற்று வரை இந்த ஜனநாயகம் ஹராம் என்று சொல்லியவர்கள், நேற்று வரை ஓட்டு போடுவதை இறை நிராகரிப்பு என்று சொல்லியவர்கள், இன்று அரசியல் செய்தது மட்டுமல்ல, அத்தனை குஃபர்களுக்கும் வக்காலத்து வாங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளிலே தங்களுடைய உருவங்களை வைக்கிறார்கள். அந்த மஸ்ஜிதுகளின் வாசல்களிலே தங்களுடைய உருவப்படங்களை வைக்கிறார்கள். ஒரு காஃபிர் வைத்தால் முஸ்லிம்கள் சும்மா இருப்பார்களா? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதின் வாசல்களிலே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய வாசல்களிலே தங்களுடைய உருவப்படங்கள் பொதிந்த, தங்களுடைய தலைவர்களின் உருவப்படங்கள் பிரிண்ட் ஆன போஸ்டர்களை ஒட்டுகிறார்கள், அதை வைக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இவர்களுடைய உள்ளத்திலே, எந்த அளவுக்கு இவர்களுடைய உள்ளத்திலே மார்க்கத்தை மீறுகிற மனப்பக்குவம் உருவாகிவிட்டது பாருங்கள். ஒன்று, நீங்கள் மார்க்கத்தை நியாயப்படுத்த முடியும் அல்லது உங்கள் இயக்கத்தை நியாயப்படுத்த முடியும். இரண்டையும் ஒரு சேர நியாயப்படுத்த முடியாது, இரண்டையும் ஒரு சேர நீங்கள் கொண்டு போக முடியாது. ஏனென்றால் நீங்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்திலே இல்லை, அந்த ஈமான் உடையவர்கள் இங்கே இல்லை. முதலிலே அந்த ஈமானுக்கு, அந்த இஸ்லாமுக்கு, அந்த பண்புகளுக்கு நீங்கள் விதையிடுங்கள். எதை வைத்து அரசியல் செய்ய போகிறார்கள்? யாரை வைத்து அரசியல் செய்ய போகிறார்கள்? எந்த பண்பாடை இவர்கள் படித்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள். முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள், புத்தியற்றவர்கள் உம்மத்துடைய காரியங்களை பற்றி விவாதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி சொன்னார்கள் மடையர்கள். கல்வி அறிவு இல்லாதவன், கல்வி அறிவு என்றால் என்ன? இன்ஜினியர் ஆகிவிட்டால் கல்வி அறிவாது, நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக ஆகிவிட்டால் அது கல்வி அறிவா? நீங்கள் ஒரு டாக்டராக ஆகிவிட்டால் அது கல்வி அறிவா? நாலு மேடையிலே பேசிவிட்டால் அது கல்வி அறிவா? குர்ஆன், நபியின் சுன்னா இதுவல்லவா இல்ம். இதை படித்திருக்க வேண்டாம், இதை கற்றிருக்க வேண்டாம். இதை கற்காத முட்டாள்கள் சமுதாயத்திலே தலைமைத்துவத்தை பற்றியும் வழிநடத்தலை பற்றியும் அறியாத வீணர்கள், அறியாத வீணர்கள் சமுதாயத்தின் உம்மத்துடைய காரியங்களை பற்றி விவாதிப்பார்கள். கோட் சூட் போட்டு விட்டால் அல்லது மிம்பரில் ஏறிவிட்டால் அல்லது மேடையில் ஏறிவிட்டால் தலைமைத்துவத்திற்கு தகுதியா? முஸ்லிம்களின் காரியத்தை பற்றி விவாதிப்பதற்கு தகுதியா? கண்ணியத்திற்குரியவர்களை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா وَتَنْزِعُ الْمُلْكَ مِمَّنْ تَشَاءُ وَتُعِزُّ مَنْ تَشَاءُ وَتُذِلُّ مَنْ تَشَاءُ بِيَدِكَ الْخَيْرُ إِنَّكَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. ஆட்சியை கொடுப்பவன் யார்? அல்லாஹ் கொடுக்கிறான். ஆட்சியை பிடுங்குபவன் யார்? அல்லாஹ் பிடுங்குகிறான். கண்ணியத்தை கொடுப்பவன் யார்? அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியத்தை எடுப்பவன், இழிவை கொடுப்பவன் யார்? அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் அல்லாஹ் விதித்த இந்த வரம்புகளை மீறி அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு மாற்றம் செய்து இந்த முஸ்லிம்கள், ஆட்சிதான் குறிக்கோள், அரசியல் தான் குறிக்கோள், இந்த நாற்காலி தான் எங்களுக்கு மோகம் என்று நீங்கள் சென்றால் அல்லாஹ் விதித்துவிட்ட இழிவை மாற்ற முடியாது. நீங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கூட மாறிவிடுங்கள், இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டராக கூட மாறிவிடுங்கள், ஆனால் கண்ணியம் கிடைக்குமா? நிம்மதி கிடைக்குமா? பாதுகாப்பு கிடைக்குமா? ஏன் முஸ்லிம்களுக்கு நாடு இல்லை? நம்முடைய அண்டை நாடுகள் எத்தனை நாடுகள், அங்கே முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிறார்கள், அங்கே முஸ்லிம்கள் ஜனாதிபதிகளாக, அதிகாரிகளாக, இராணுவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் உம்மத்துக்கு நிம்மதியை கொடுக்க முடிந்ததா? ஆனால் அவர்களால் ஒரு காஃபிருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்க முடிந்ததா? அவர்களை பார்த்து நான் இஸ்லாமை ஏற்றேன் என்று ஒரு யஹூதியை காட்டுங்கள், ஒரு நஸ்ரானியை காட்டுங்கள், ஒரு மஜூசியை காட்டுங்கள், முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தானே இன்று இந்த பிரிந்திருக்கிற, மாறியிருக்கிற இந்த மக்கள் விரும்புகிறார்கள். எங்கே ஈமான்? எங்கே இஸ்லாம்? எங்கே நபியினுடைய வழிமுறை? எங்கே இந்த குர்ஆன்? எங்கே இந்த ஹதீஸ்? குர்ஆன் என்ன? பேப்பர்களில் எழுதப்பட்ட இந்த எடு, காகிதங்களில் எழுதப்பட்ட இந்த குர்ஆன், பள்ளிக்கு வெளியிலே சென்று நான் தான் குர்ஆன், என்னை பார்த்து முஸ்லிமாகுங்கள் என்று கூறுமா? அல்லது காகிதங்களில் எழுதப்பட்ட இந்த நபிமொழிகள், மஸ்ஜிதுக்கு வெளியே சென்று நான் தான் நபிமொழி, உங்களுக்கு நேர்வழிக்காக வந்திருக்கிறேன், என்னை பின்பற்றுங்கள் என்று கூறுமா? கூறுமா? நிச்சயமாக கூறாது. இந்த குர்ஆன் வாழ்க்கையிலே இறங்க வேண்டும். இந்த குர்ஆனை ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டும். குர்ஆன் முஸ்லிமுடைய வாழ்க்கையிலிருந்து பேசும். குர்ஆன் பேசும் நிச்சயமாக. குர்ஆன் நிச்சயமாக வழிகாட்டும். எப்படி வழிகாட்டும்? ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே அது பின்பற்றப்பட வேண்டும், அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ஹதீஸ் நிச்சயமாக வழிகாட்டும். எப்போது வழிகாட்டும்? அது பின்பற்றப்பட வேண்டும், உணரப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த ஹதீஸ் வழிகாட்டும். அந்த ஹதீஸை கொண்டு அல்லாஹ் என்ன நோக்கத்தை இந்த உம்மத்துக்கு நாடினானோ அந்த பிரயோஜனம் கிடைக்கும். ஆனால் குர்ஆன் இல்லை, ஹதீஸ் இல்லை, இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இல்லை, இஸ்லாமிய மாண்புகள் இல்லை, இஸ்லாமிய அறிவுகள் இல்லை. ஆனால் அரசியல் மட்டும் தேவை, ஆனால் பொருளாதாரம் மட்டும் தேவை, ஆனால் ஆட்சி மட்டும் தேவை, ஆனால் அதிகாரம் மட்டும் தேவை. எப்படி கிடைக்கும்? அப்படி கிடைத்தால் அதிலே நன்மை இருக்குமா? அல்லாஹ் கூறுகின்ற வசனத்தை பாருங்கள். அவ் எல் பிசக்கும் ஷியா, உங்களை பல குரூப்புகளாக ஆக்கிவிடுவான், பல கோஷ்டிகளாக ஆக்கிவிடுவான், பல அமைப்புகளாக பிரித்து விடுவான். உங்களில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை அழிக்கும், ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தை அழிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், எனவே பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் அமல்கள் செயல்கள் எப்படி இருக்கின்றன, உங்களுடைய அமல்கள் செயல்கள் எப்படி இருக்கின்றன என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அந்த அவசரத்தை முடிக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டம், இன்றைய நிலை, இன்னும் சில மாதங்களிலோ அல்லது சில நாட்களிலோ நாம் சந்திக்க இருக்கிற சூழ்நிலை, முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாறி, நீ இந்த வழியிலே சென்றால் நான் நிச்சயமாக வேறு வழியைத்தான் தேடுவேன், உனக்கு ஒருவன் எதிரி என்றால் அவன் எனக்கு நண்பன். எப்படி மாறிவிட்டது? உனக்கு ஒருவன் நண்பன் என்றால் அவன் எனக்கு எதிரி, உனக்கு எதிரி எனக்கு நண்பன். முஸ்லிம்களுடைய பிளவுகளை பார்த்தீர்களா? இயக்கங்களுடைய பிளவுகளை பார்த்தீர்களா? இவர்களுடைய முரண்பட்ட நிலைகளை பார்த்தீர்களா? இதற்கு மேலும் உங்கள் வாலிபர்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க நாடுகிறீர்களா? உங்களுடைய செல்வங்களை அவர்களுக்கு செலவழிக்க நாடுகிறீர்களா? உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வசதிகளை, திறமைகளை, நேரங்களை இவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய விரும்புகிறீர்களா? யோசித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்கள். யாரையும் ஆதரித்து யாரையும் எதிர்த்து பேசவில்லை. அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்துங்கள், மார்க்கத்தை முன்னிறுத்துங்கள், மறுமையை முன்னிறுத்துங்கள். நாளை அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவோம். ஒரு முஸ்லிம் சகோதரனை எதிரியாக பாவிக்கிற மனப்பக்குவம், இஸ்லாமை புறந்தள்ளிவிட்டு துன்யாதான் முக்கியம் என்ற மனப்பக்குவம், இந்த நிலையோடு நாம் இறந்தால், இந்த நிலையிலே நாம் இறந்தால் நம்முடைய மறுமை என்னவாகும் என்பதை மட்டும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் செய்கிற இந்த காரியத்திற்கு அல்லாவிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். முஸ்லிம்களின் நன்மைக்காக, மறுமைக்காக, அல்லாவுடைய வேதம் உயர வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்கிறேனா, அல்லது என் ஆட்சிக்காக, என் கட்சிக்காக, என் தலைவருக்காக, என்னுடைய இயக்கத்திற்காக செய்கிறேனா என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற இந்த காரியத்தை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைவானா? நாளை மறுமையிலே நீங்கள் தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? நிறுத்தி வைத்து உன் வாலிபத்தை எப்படி செலவு செய்தாய், உன் வாழ்க்கையை எப்படி செலவு செய்தாய், உன் செல்வத்தை எப்படி செலவு செய்தாய், எப்படி சம்பாதித்தாய் என்று அல்லாஹ் கேட்பானா இல்லையா? எங்கே செலவழிக்கப்பட வேண்டிய செல்வம் இன்று எதற்கு செலவழிக்கப்படுகிறது? அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்காக, அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த செல்வம், இந்த பொருளாதாரம் இன்று எதற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது? ஒருங்கிணைந்த உம்மத்தை பிரித்தார்கள், கூடுபட்டார்கள், இன்னும் அடுத்து என்னென்ன செய்ய போகிறார்கள், எங்கெங்கே அடமானம் வைக்கப் போகிறார்கள், அல்லாஹ் மிக அறிந்தவர். எனவே இது போன்ற இயக்கங்களை விட்டு, அது எந்த பெயரில் இருந்தாலும் சரி, நாங்கள் புதிய தலைமைத்துவத்தை ஏற்படுத்துவோம், புதிய கிலாபத்தை உண்டாக்குவோம், அல்லது புதிய அரசியல் அமைப்பை ஏற்படுத்துவோம் என்ற பெயரில் இருந்தாலும் சரி, எல்லா இயக்கங்களை விட்டு வெளியேறிவிட்டு, நாம் எல்லாம் உம்மத், நாம் எல்லாம் முஸ்லீம்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று உங்களுடைய மஸ்ஜிதை அடிப்படையாக வைத்து, எதை அடிப்படையாக வைத்து, மஸ்ஜிதை அடிப்படையாக வைத்து குழுமுங்கள், அங்கே உங்கள் ஆலோசனைகளை செய்யுங்கள், அங்கே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், இறை அச்சத்தை முன்வைத்து உங்கள் காரியத்தை நிர்வகிங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.